உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது செங்காந்தல் மலரில் ஏற்படும் நோய்களை பற்றியும் அவற்றின் மேலாண்மை முறைகளை பற்றியும். இந்நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்வதற்காக இந்நிகழ்ச்சியில் பங்கு பெறுபவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மருந்து மற்றும் மனமூட்டும் பெயர்கள் துறையில் பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் ரேணுகாதேவி அவர்கள். அவர்கள் இந்நிகழ்ச்சியில் செங்காந்தல் மலரில் என்னென்ன நோய்கள் ஏற்படுகின்றன, அவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பகிர்ந்து கொள்கிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்வோம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் மிக முக்கியமான ஒரு மருத்துவ பயிரில் நோய் மேலாண்மை உத்திகள் பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். செங்காந்தல் மலர். இந்த செங்காந்தல் மலர் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ பயிர். இது தமிழகத்தில் சுமார் 6000 ஏக்கர் பரப்பளவில் திருப்பூர், கரூர், திண்டுக்கல், சேலம், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் பயிரிடப்படுகிறது. இப்பயிரின் விதைகள் கேன்சர் மற்றும் மூட்டுவலி நோய்களுக்கு எதிரான வேதிப்பொருட்கள் அடங்கியுள்ளது. நாளுக்கு நாள் இதன் மருத்துவ தேவை அதிகரிப்பதால் தற்போது விவசாய பெருமக்கள் இந்த மருந்து பயிர் சாகுபடியில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இப்பயிர் சாகுபடியானது கிழங்கு மூலம் ஆகஸ்ட் மாதத்தில் நடவு செய்யப்பட்டு 160 முதல் 180 நாட்களில் அறுவடை செய்யப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஆகஸ்ட் மாதத்தில் ஆரம்பித்து செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை செங்காந்தல் பயிரில் மிக முக்கியமாக இலைக்கருகள், பூ மற்றும் காயழுகள் பாதிப்பு ஏற்பட்டு கடும் மகசூல் இழப்பு ஏற்பட்டு வருகிறது. செங்காந்தல் செடியின் இலையமைப்பானது அடர்வாக இருப்பதால் தொடர் மழை காரணமாக கணுவிடை வெளியில் தண்ணீர் நின்று இலை, கணு, பூக்கள் மற்றும் காய்கள் அல்டர்னேரியா என்னும் பூசண நோய் காரணியினால் பாதிக்கப்பட்டு அழுகி காணப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இலைப்புள்ளி நோய் கருவிலேரியா என்ற பூசண நோய் காரணியால் ஏற்படுகிறது. இவ்விலைப்புள்ளியானது அளவில் பெரிதாக பெரிதாக இலைகள் கருகி காணும். இந்த நோய்களிலிருந்து பயிரை காக்க முதலில் மண்ணில் தண்ணீர் தேங்காமல் நல்ல வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, நோயுற்ற அழுகிய கிளைகளை செடியிலிருந்து நீக்கி வயலுக்கு வெளியில் குழியில் இட்டு பின்வரும் பூசணக்கொல்லி கரைசலை உற்றி மூடிவிட வேண்டும். நோய் தோன்றியவுடன் மாங்காசோப் 75% வெட்டபிள் பவுடர் என்ற மருந்தை லிட்டருக்கு 2 கிராம் வீதம், அல்லது ப்ரொபிகோனசோல் என்ற மருந்தை லிட்டருக்கு 1 மில்லி வீதம், அல்லது ஹெக்ஸகோனசோல் என்ற மருந்தை லிட்டருக்கு 1 மில்லி வீதம் கலந்து 4 அல்லது 5 தடவைகள் 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். இவ்வாறு தெளிக்கும் போது ஒட்டும் திரவம் டீப்பால் அல்லது சோப்பு கரைசலை 10 லிட்டர் மருந்து கரைசலுக்கு 5 மில்லி வீதம் கலந்து தெளிக்க வேண்டும். இவ்வாறு தெளிப்பு செய்வதன் மூலம் இந்த இலை மூலம் பரவக்கூடிய இலைக்கருகள் நோய்களை கட்டுப்படுத்தலாம். இத்துடன் 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் வீதம் துத்தநாக சல்பைட்டை கரைத்து 2 முறை 15 நாட்கள் இடைவெளியில் நட்ட 45 நாட்களுக்கு பிறகு தெளிப்பு செய்வதன் மூலம் நோயின் தீவிரத்தை குறைக்கலாம். பூசணக்கொல்லி மருந்துடன் இதை கலக்காமல் இதை தனியாக 15 நாள் இடைவெளியில் நாம் தெளிப்பு செய்ய வேண்டும். இதே போன்று இலைவழி வரக்கூடிய இதே போன்ற நோய்களைப் போல வேரழுகல் நோயும் ஏற்படும். இந்த வேரழுகல் நோய் பாதிப்பு ஆங்காங்கே தென்பட்டு பிறகு நிறைய செடிகள் இறந்துவிட வாய்ப்புள்ளது. இந்நோய் மண்ணில் வாழக்கூடிய 2 வகையான பூஞ்சானங்களான மேக்ரோஃபோமினா ஃபாசியோலினா மற்றும் ஸ்க்லிரோசியம் ரால்சியன் மூலம் தோற்றுவிக்கப்படுகிறது. இப்பூஞ்சானத்தின் காரணிகள் மண்ணில் பலகாலம் உயிர் வாழ்வதால் கிழங்குகளை தாக்கி நடவு செய்த 30 நாட்களில் முளைத்து வரும் செடிகளை தாக்குகிறது. நோய் தாக்கப்பட்ட செடியின் இலைகள் பச்சை நிறத்திலிருந்து மாறுபட்டு மஞ்சள் நிறத்துடன் வாடி காணப்படும். தண்டு பகுதியானது கருகி கருமை நிறமாக மாறி நீங்கள் செடியை பிடுங்கினால் வேர் இத்து போய் உரிந்து காணப்படும். இந்நோயிலிருந்து நமது பயிரை காப்பாற்ற பின்வரும் உத்திகளை கையாள வேண்டும். முதலில் கிழங்குகளை உயிர் நுண்ணுயிரான பேசிலஸ் சப்டிலிஸ் என்ற பாக்டீரியாவை கொண்டு லிட்டருக்கு 2 கிராம் வீதம் 10 நிமிடம் நனைத்து நடவு செய்தல், அல்லது பூசணக்கொல்லி மருந்து கார்பன் டாசிமை லிட்டருக்கு 1 கிராம் வீதம் மருந்தில் நனைத்து வைத்திருந்து 3 முதல் 5 நிமிடங்கள் நனைய விட்டு பின்பு நடவு செய்ய வேண்டும். நடவு செய்த பிறகு 30, 45, 60, 75 மற்றும் 90 நாட்கள் வரை பேசிலஸ் சப்டிலிஸ் நுண்ணுரியை 0.5%, அதாவது லிட்டருக்கு 5 கிராம் என்ற அளவில் மண்ணில் வேர் நனையும் வரை ஊற்ற வேண்டும். நோய் தென்பட்டவுடன் செடியை சுற்றி கார்பன் டாசிம் மருந்தை லிட்டருக்கு 1 கிராம் வீதம், அல்லது காப்பராக்சிக்ளோரைடு என்ற பூசணக்கொல்லி மருந்தை லிட்டருக்கு 2.5 கிராம் என்ற வீதம் 10 நாள் இடைவெளியில் 2 முனை செடியை சுற்றி மண் நன்கு நனையுமாறு ஊற்ற வேண்டும். அறுவடைக்கு பின் கிழங்குகளை அடுத்தாண்டு பயிருக்காக மண்ணிலேயே பராமரிப்பதால் நோய்க்காரணிகள் கிழங்குகளில் தங்கி கிழங்குகள் ஏற்படுத்தும். இதுவே வயல்களில் நோய் பரவுவதற்கு மூல காரணமாக அமைந்துவிடும். ஆகவே இம்முறையை கடைபிடிக்கும் போது விவசாயிகள் கவனமாக ஜூலை மாதம் முதலே கிழங்குள்ள பகுதியில் மண்ணில் கார்பன் டை ஆக்சைடு மருந்தை லிட்டருக்கு 1 கிராம் வீதம் நன்கு மண்ணில் உள்ள கிழங்குகள் நனையும் வரை ஊற்ற வேண்டும். அதனைத் தொடர்ந்து 10 நாள் இடைவெளியில் உயிர் நுண்ணுயிரியான பேசிலஸ் சப்டிலிஸ் லிட்டருக்கு 5 கிராம் என்ற அளவில் நன்கு மண் நனையுமாறு இட வேண்டும். மேலும் அறுவடைக்கு பின் விதை கிழங்குகளை காற்றோட்டம் உள்ள குடோன்களில் சேமிக்கவும். நோய் தாக்கிய காய்ந்த செடிகளை அப்புறப்படுத்தி அழுத்தி பயிர் மறுசுழற்சி செய்வதன் மூலம் இந்நோயினை வருமுன் காத்து பயன்பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இப்பரிந்துரைகளை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் செங்காந்தல் பயிர் செய்யும் விவசாயிகளுக்கு வழங்குகிறது. மேலும் தகவல்களுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள மருந்து மற்றும் மனமூட்டும் பயிர்கள் துறையை சேர்ந்த முனைவர் பே ரேணுகா தேவி மற்றும் முனைவர் தி சரஸ்வதி அவர்களை 04226613565 எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்குள்ள சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம்.
நேயர்களே, இதுவரை செங்காந்தல் மலரில் என்னென்ன நோய்கள் ஏற்படுகின்றன, அவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.